السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் வரவேற்றவனாக அல்லாஹுடைய அருளால் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்ச்சியில் அவனுடைய பொருத்தத்தையும் அன்பையும் நன்மைகளையும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விருந்தினர்களே, சங்கைக்குரிய மார்க்க அறிஞர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே மார்க்க கல்வியை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். பலமுறை கல்வியின் முக்கியத்துவத்தை, கல்வியின் அவசியத்தை நீங்கள் பல மார்க்க அறிஞர்களிடமிருந்து கேட்டிருப்பீர்கள். அதிலே சில விஷயங்களை தான் உங்களுக்கு நான் சொல்லப் போகிறேன். புதிதாக ஒன்றையும் கூறுவதற்கில்லை. இன்றைய காலகட்டத்திலே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பக்கம் பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது போன்ற மார்க்க கல்விகளை படிப்பதற்காக, படித்து கொடுப்பதற்காக, கற்பதற்காக, கற்பிப்பதற்காக நிறைய இஸ்லாமிய நிறுவனங்கள், இஸ்லாமிக் சென்டர்ஸ் தொடங்கப்பட்டு பல மக்களுக்கு இதன் மூலமாக பயன்கள் தொடர்ந்து செல்கின்றன. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒரு கவலையையும், ஒரு கவலைக்குரிய செய்தியையும் நாம் பார்க்கிறோம். இப்படி தொடங்கப்படுகிற இந்த இஸ்லாமிய நிறுவனங்களுக்கு, அங்கே நடத்தப்படுகிற கல்வி வகுப்புகளுக்கு எந்த அளவு மக்கள் ஆர்வத்தோடு கலந்து கொள்கிறார்கள், அந்த வகுப்புக்கு அவர்கள் என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், அந்த வகுப்பிலிருந்து எந்த அளவு பயன்பெற வேண்டுமோ அந்த அளவு பயன் பெறுகிறார்களா, நான் சொல்வது புரிகிறதா? அந்த வகுப்புகளில் எந்த அளவு ஆர்வத்தோடு அவர்கள் கலந்து கொள்கிறார்கள், அந்த வகுப்புக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், அதன் மூலமாக அவர்கள் என்ன பயன் அடைகிறார்கள், அந்த வகுப்புகள் அவர்களின் வாழ்க்கையிலே என்ன மாற்றங்களை ஏற்படுத்தின என்று பார்க்கும்போது நமக்கு திருப்தி அளிக்கக்கூடிய பதிலாக இல்லை. இதற்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த ரிசல்ட், அந்த பதில் ஏன், எப்படி மார்க்க வகுப்புகள் ஆக்கப்பட்டிருக்கிறது என்றால், எதுவும் வேற வேலையே இல்லை என்றால் அந்த வகுப்புக்கு போவோம். எப்படி? அன்று ஏதாவது கல்யாணம் இருந்துவிட்டால், வீட்டில் ஏதாவது நிகழ்ச்சி இருந்துவிட்டால், விருந்தாளி வந்துவிட்டால், சலாம். எதற்கு சலாம்? தீனுக்கு சலாம், இல்முக்கு சலாம். சும்மா லேசா தலை வலிக்காது, தலை வலிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், எப்படி தலை வலிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் வகுப்பு மட்டம். இதுதான் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஆர்வம். சரியா, அவர்களுடைய ஆர்வம் இப்படித்தான். எதுவும் வேலையே இல்லை என்றால், அவர்களுக்கு எந்த தடையுமே இல்லை என்றால், அப்போது வகுப்பிலே கலந்து கொள்ளலாம் என்று ஒரு திட்டம் போடுவார்கள். கடைசியிலே வகுப்புக்கு வருவதை பார்த்தால் ஆசிரியர் வந்து அரை மணி நேரமாக இருக்கும் பாடம் எடுத்துக் கொண்டிருப்பார், அதுக்கப்புறமா தான் உள்ளார வந்து சீட்டையே தேடுவார். கடைசியில தலப்பா கட்டின கதையா போயிடும். அது என்ன கதை தெரியுமா? தலப்பா கட்டின கதை. ஒரு ஆலிம் சாஹிப் இப்படித்தான் பயான் செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவர் பயான் முடியும் பொழுது தொழுகையுடைய முஸ்தகப்புகளை அவங்களுடைய அடிப்படையில பயன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அப்ப அதுல ஒரு முஸ்தகப்பு தலப்பா கட்டி தொழுகிறது, அது ஒரு சிறப்பு அப்படின்னாரு. அதோட பயான் முடிஞ்சிருச்சு. அப்பதான் ஒருத்தர் உள்ளார வந்திருக்கிறார், தலப்பா கட்டி தொழுகிறது சிறப்பு அப்படின்னு சொன்னாரு. இதோட தொழுகையின் சிறப்புகள் முடிந்து விட்டன, அஸ்ஸலாமு அலைக்கும், மொஹர் துலகி தயாராகும் சொல்லி எல்லாரும் மொஹர் துலகி தயாராயிட்டாங்க. ஒழு செஞ்சுட்டு வந்து பள்ளிவாசல்ல எல்லாரும் காம சொன்னோட வரிசையா நின்னா, அவர் என்ன செஞ்சாரு, டக்குன்னு கீழே இருக்கிற வேஷ்டியை எடுத்து தலையில கட்டிட்டாரு. என்ன செஞ்சாரு, கீழே கட்டியிருந்த வேஷ்டியை உருவி தலப்பா கட்டிட்டாரு. எல்லாம் பயந்து போய் அரண்டு போய் என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்டா, என்னங்க இமாம் சாஹிப் ஆலிம் சாஹிப் தான் சொன்னாங்களே தலப்பா கட்டி தொழுகிறது சிறப்பு, அதனாலதான் தலப்பா கட்டி தொழுகிறேன். அதுக்கு முன்னாடி தொழுகையினுடைய ருக்னு ஃபரதுடைய வகுப்பு எல்லாம் நடந்துச்சு, அதுல வரல. அவர் எதுக்கு வந்தாரு, முஸ்தஹப்பு சிறப்பு என்னங்கிற வகுப்புக்கு வந்தாரு, பிடிச்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி கதையாத்தார் சொல்றது புரியுதா? ஃபரத விட்டாரு, ருக்னை விட்டுட்டாரு, கடைசியா கேட்டதை பிடிச்சிக்கிட்டு. இந்த மாதிரிதான் இன்று இப்படி இஸ்லாமிய வகுப்புகளுக்கு மக்கள் அரைகுறையாக பாதியை கேட்டு பாதியை கேட்காமல் ஆர்வக்குறைவு முதல் பலவீனம். இதனால் என்ன ஏற்படுகிறது? புரிந்துணர்விலே, மார்க்கத்தை புரிவதிலே அவர்களுக்கு குளறுபடிகள். சரிவர மார்க்கம் புரிவதிலே தவறு தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இது வகுப்புக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வம். சரி, இந்த வகுப்புக்கு அவர்கள் என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால், பெரும்பாலானவர்கள் மாஷா அல்லாஹ் இப்படியும் இருக்கிறார்கள், பலர் அப்படியும் இருக்கிறார்கள். இங்கே வந்ததற்கு பிறகுதான் செல்போனை நோண்ட ஆரம்பிப்பார்கள், பக்கத்தில் உள்ளவர்களிடத்தில் ஏதாவது பேச ஆரம்பிப்பார்கள். கடைசியில எதுவுமே இல்லைனா என்ன செய்வாங்க? நான் இல்ல கேட்டா சக்கீனத்து இறங்குதான் கேட்டா. இதுக்கு அழகா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு பதில் சொல்கிறார்கள், இபாதத்திலே ஒருவன் தூங்குவான் என்றால் அது ஷைத்தான் புறத்திலிருந்து வருகிறது, ஜிஹாதிலே ஒருவன் தூங்குவான் என்றால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது. ஹுவல்லதி யுஹஷீக்கும் நுஆஸ அமனதம் மின் ஜிஹாதிலே அல்லாஹ் சொன்னான் சஹாபாக்களுக்கு, நான் உங்களுக்கு தூக்கத்தை என் புறத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு ரஹ்மத்தாக இறக்கினேன் என்று பத்ர் யுத்தத்திலே, உஹத் யுத்தத்திலே. ஆனால் அதே தூக்கம் தொழுகையிலே வருமே, ஆனால் அது யாரின் புறத்திலிருந்து? ஷைத்தான் புறத்திலிருந்து வருகிறது. இப்போது பார்த்துக் கொள்ளுங்கள், இது சக்கீனாவா அல்லது ஷைத்தானா என்று. அப்ப முக்கியத்துவம், வகுப்பிலே அவர்கள் உட்கார்ந்து கொண்டே இருப்பார்கள், ஆனா எதையாவது பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில வகுப்பு முடித்த உடனே உஸ்தாத் கேட்பார்கள், ஏதாவது கேள்வி இருக்குதா, கேள்வி இருக்குதா, கேள்வி இருக்குதா. இவர் பாப்பாரு, என்னடா உஸ்தாது கேள்வி இருக்கா கேள்வி இருக்கான்னு கேட்கிறாரு சொல்லிட்டு, கடைசியா இமாம் சாஹிப் விரல் ஆட்டலாமா ஆட்டக்கூடாதான் பாரு. அகீதாவுடைய வகுப்பு நடந்து கொண்டிருக்கும், மன்ஹஜுடைய வகுப்பு நடந்து கொண்டிருக்கும், அஹ்லாக்குடைய வகுப்பு நடந்து கொண்டிருக்கும், குடும்பவியல் நடந்து கொண்டிருக்கும். கடைசியில் அவர் கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும்? விரல ஆட்டலாமா ஆட்ட வேணாம். அதுக்கு விரல ஆட்டலாமா ஆட்ட வேணாமாங்கிறது ஆளுநர் கேட்க வேணான்னு நான் சொல்லல. அவர் அந்த வகுப்புக்கு கொடுத்த முக்கியத்துவம் அதான். அந்த வகுப்பிலே அவர் ஈடுபடவில்லை, கலந்து கொண்டார் ஆனால் ஈடுபடவில்லை. அவருடைய உடல் அங்கே இருந்தது ஆனால் உள்ளம் இருக்கவில்லை. அப்ப ஆர்வத்திலும் பலவீனம், கொடுக்கக்கூடிய முக்கியத்திலும் பலவீனம். அடுத்து இந்த வகுப்பிலே அவர்களுக்கு என்ன பயனை அவர்கள் கண்டார்கள்? இந்த வகுப்பு அவர்களை எப்படி மாற்றியது, எப்படி உருவாக்கியது என்று பார்த்தால், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல மாற்றங்களையும் பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நல்ல மாற்றங்களை அல்லாஹ் மேலும் மேலும் அதிகப்படுத்துவானாக, மேலும் மேலும் அதிகப்படுத்துவானாக. அதே நேரத்தில் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒரு வருந்தத்தக்க சூழ்நிலையையும் பார்க்கிறோம். எப்படி என்றால், எப்படி ஒரு மனிதன் பசி இல்லாத நிலையிலே சுவைக்காக வேண்டி சாப்பிடுகிறானோ, பசியே இருக்காது ஆனா சாப்பிட உட்காருவான், கேட்டா சாப்பாடு டேஸ்டா இருக்கு, சாப்பாடு டேஸ்டா இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பிடலாம் நினைச்சேன். அன்பிற்குரியவர்களே, இந்த நிலை கல்வியில் வரக்கூடாது, இந்த நிலை கல்வியில் வரக்கூடாது. அது என்ன, இந்த கல்வியை கொண்டு எனது வாழ்க்கையிலே நான் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், நான் கற்றுக்கொண்டதை என் வாழ்க்கையிலே நான் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்காமல் அவர் நல்ல பயன் பண்றார். கேட்கப்பட நல்ல பயன் செய்கிறார், நல்ல வகுப்பு கேட்கப்படும். வெறும் செவியோடு மட்டும் நிறுத்திக் கொள்வது எப்படி, கேட்பதிலே மட்டும் ஆர்வம் இருப்பது, அதை செயல்படுத்துவதிலே ஆர்வம் இல்லாமை, வாழ்க்கையிலே அந்த கல்வி வகுப்பு மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இருப்பது. எத்தனையோ மக்களை பார்க்கிறோம், ஓராண்டாக இல்ல பல ஆண்டுகளாக கல்வி வகுப்பிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள், அவர்களிலும் எந்த மாற்றமும் இல்லை, அவர்களது பிள்ளைகளிலே மாற்றம் இல்லை, குடும்பத்திலே மாற்றம் இல்லை, அதே நிலையில் தான் அவர் நீடிக்கிறார் என்றால் இந்த கல்வி வகுப்பு அவருக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது? ஒரு பாறையிலே பொழிந்த மழையை போன்று, ஒரு பாறையில் பொழிந்த மழையை போன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக உதாரணம் சொல்கிறார்கள், நான் கொண்டு வந்த இல்முக்கு உதாரணம், அல்லாஹ் அக்பர், நான் கொண்டு வந்த இல்முக்கு உதாரணம், அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கக்கூடிய மழையை போல, நான் கொண்டு வந்த இல்முக்கு உதாரணம், அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து இறக்கக்கூடிய மழையை போல. அந்த மழை எல்லா பூமியிலும், பூமியின் எல்லா பகுதிகளிலும் பெய்கிறது. சில பூமி முரட்டு பூமியாக, கரட்டு பூமியாக, ஒரு பாறைகள் நிறைந்த மென்மையற்ற பூமியாக இருக்கிறது. அதிலே பெய்யக்கூடிய அந்த தண்ணீர் அதிலே தங்குவதில்லை, ஓடிவிடுகிறது, அதிலிருந்து ஓடிவிடுகிறது. இன்னொரு பூமி அது தண்ணீரை உறிஞ்சிக் கொள்கிறது, அது தண்ணீரை உறிஞ்சிக் கொள்கிறது. பிறகு விவசாயம் செய்யும் பொழுது அதிலே விதை விதைக்கப்படும் பொழுது அது அதில் விதைக்கப்பட்ட விதைகளை, விவசாயங்களை அது வெளியாக்குகிறது. இன்னொரு பள்ளமான பூமி, குளங்களை போல, ஆறுகளை போல, அது அந்த தண்ணீர்களை, அந்த மழை நீரை சேமித்துக் கொள்கிறது. பிறகு அதிலிருந்து அல்லாஹ்வின் அடியார்கள் பயன்பெறுகிறார்கள். இங்கே கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகைய உதாரணத்தை சொன்னார்களே, கல்விக்கு, இல்முக்கு, நாம் இதிலே எந்த நிலையில் இருக்கிறோம், நாம் இதில் எந்த நிலையிலே இருக்கிறோம். அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவதாக படிக்கிறோம், நாங்கள் ஒரு ஹதீஸை படித்தால் அதன்படி செயல்படாதவரை அடுத்த ஹதீஸை படிக்க மாட்டோம். யா அல்லாஹ், லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ், நஸ்அலுல்லாஹ் தௌஃபீக். எவ்வளவு பெரிய வார்த்தை, சிந்திக்க வேண்டிய வார்த்தை. நாங்கள் ஒரு ஹதீஸை படித்தால் அதன்படி செயல்படாதவரை அடுத்த ஹதீஸை படிக்க மாட்டோம். இப்படி அவர்கள் லட்சக்கணக்கான ஹதீஸுகளை அந்த தாபிஈன்கள் மனப்பாடம் செய்து வைத்திருந்தார்கள் என்றால், அவர்களது வாழ்க்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளின் செயல் வடிவங்களாக நிரம்பி இருந்தன. இன்று நமக்கு ஹதீஸுகளின் மனப்பாடமும் இல்லை, ஹதீஸுகளில் என்ன பாருங்க, அவரை பார்க்காதீங்க, அவர் அவர் வேலையை செய்வார். அஜர புரட்சி பண்ணது அஜர, அது நாம் இப்போது எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம்? அது எதுக்கு கீழே பேசிக்கிட்டு இருக்கிறோம்? அதை எதுக்கு கீழே பேசிக்கிட்டு இருக்கிறோம்? அது முடிஞ்சு போச்சா சார்? அந்த கல்வியால் என்ன மாற்றத்தை நாம் கண்டோம், என்ன பலனை நாம் அடைகிறோம், என்ன பலனை நாம் அடைகிறோம். இன்று வகுப்புகளிலே கலந்து கொள்கிறார்கள், குறிப்பெல்லாம் எடுப்பாங்க. இது அங்க மூடுறவங்க தான், எங்க அந்த வகுப்பிலே மூடுபவர்கள் தான் திரும்ப அடுத்த நாள் வகுப்பு வரும்போது அப்படி தொட்டி தட்டிட்டு பார்ப்பாங்க, எடுத்து பார்ப்பாங்க. எங்க உஸ்தாத் படிக்கும்போது அந்த மாதிரி மாணவர்களை பார்த்து சொல்லுவாங்க, பூண்டு ஒண்ணு எடுத்துட்டு வாம்பாங்க. எதுக்கு பூண்டு ஒண்ண எடுத்துட்டு வந்து பாடம் முடிஞ்சவன அந்த இடத்துல தேய்ச்சிட்டு போயிடு, அடுத்த நாள் மோந்து பாரு அப்படிம்பாங்க. அந்த இடத்துலதான் முடிச்சிருக்கோம்னு சொல்லி அந்த மாதிரி நிலைதான். பல இடங்களிலே ஏற்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன். போன வாரம் என்ன ஹதீஸ் படிச்சோன்னு கேட்டா எல்லாம் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அப்படியே தலை குனிஞ்சிருவாங்க, வெட்கக்கூடிய பெண்களை போல அப்படியே தலை குனிஞ்சிருவாங்க. என்னடான்னு கேட்டா கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம், கடைசியில ஒருத்தர் அதை சொல்லுவாரு இதை சொல்லுவார், யாருமே எந்த ஹதீஸுக்கு கீழே அந்த சம்பவத்தை சொன்னோம் அதை விட்டு விடுவார்கள். அப்ப இது எதை காட்டுகிறது? முதலாவதாக கல்வியினால் அந்த வகுப்பினால் நமக்கு ஏற்பட்ட மாற்றம் என்றால், ஒன்று இங்கே நீங்கள் குறிப்பெடுத்துக் கொண்டதை இங்கே நீங்கள் என்னதான் நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கணும், அங்க வர்றவங்க எல்லாம் யாரும் பாத்தீங்கன்னா நான் நிப்பாட்டிடுவேன், நான் ரொம்ப வீக்னஸ் இல்ல. சரியா? கியாமத்து மலைப்பாம்பே உள்ளார வந்தா கூட மலைப்பாம்பு பார்க்க கூடாது, அப்பதான் என்னையே நீங்க பாக்க. நான் பார்க்கும்போது யாராவது இங்க அங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் பயம் நிப்பாட்டிடுவேன், என்ன திட்டுனா எனக்கு அதை பத்தி பரவாயில்ல கிடையாது. இல்ல அவங்க அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்க வேலை என்ன? முன்னாடி இருக்கிறவங்க வேலை, பயன் பண்றவங்க பயான கேட்கறதா உங்க வேலை, வேற எதுவும் உங்களுக்கு வேலை கிடையாது. அதுக்குதானே வந்திருக்கிறோம் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு. சரி, அப்ப கல்விக்கு அந்த கல்வியினால் நமக்கு ஏற்பட்ட என்ன பலன் என்றால், அந்த பலனை எப்படி அடைவது, அதற்குரிய வழியை தேடணும். உஸ்தாதிட்ட கேட்கிறோமா, உஸ்தாத் இந்த படிச்ச பாடம் என் வாழ்க்கையில வரணும், அதுக்கு என்ன உஸ்தாத் செய்யறது, அதை கேட்க மாட்டாங்க. கை எங்க கட்டுறதுன்னு கேட்பாங்க. ஆமீன் சத்தமா சொல்றதா அமைதியா, அத தெரிஞ்ச விஷயமாயிருச்சு. சொல்லப்பட்டு சொல்லப்பட்டு எத்தனை முறை பயன் செய்யப்பட்டு விட்டது, இருந்தாலும் ஒரு திருப்திக்கு கேட்கிற உங்க வாயால சொல்லுங்களேன், இவர் ஏதாவது சொல்லிட மாட்டாரா, அவருக்கு சாதகமா எப்படி பத்துவா, இவருக்கு சாதகமா ஏதாவது சொல்லிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி இன்று தேடக்கூடிய காலமாக இருக்கிறது. சரி, இந்த கல்வியால் நீங்கள் படிக்கக்கூடிய கல்வியால் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால், ஏற்படணும் விரும்புறமா இல்லையா? நானும் விரும்புகிறேன். நான் படிக்கக்கூடிய கல்வி அது எனக்கு வாழ்க்கையிலே வர வேண்டும். அதற்கு என்ன செய்வது? முதலாவதாக இங்கே நடக்கிற அந்த வகுப்புகள், பல பேர் பல மாதிரியா அந்த வகுப்புகளை கிரகிப்பான். சில பேர் குறிப்பெடுத்துக் கொள்கிறார்கள், சில பேர் ஏதாவது ரெக்கார்ட் செய்து கொள்கிறார்கள், சில பேர் ரெக்கார்டு செஞ்சவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க, சில பேர் இமாம் புகாரி மாதிரி இருக்கலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எல்லாத்தையும் மனசுல அப்படியே வாங்கிறேன்னு சொல்லிட்டு எதையுமே எழுத மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. ஆனா இமாம் புகாரி கூட எழுதியிருக்கலாம். எப்படி ஒன்னு இருக்கு, பயன் நிறைய சொல்லிக்கிட்டே போவார், ஆலிம்சா இதை சொல்லுவார் அதை சொல்லுவார், எதை எழுதுறதுன்னு புரியாது, அதனால எழுதாம இருக்கலாம். வகுப்பு என்றால் என்ன ப்ரொஃபசர் டாக்டர், வகுப்புனா மாணவன் என்ன இருக்கணும், பேனா நோட் இருக்கணுமா இல்லையா, அதான வகுப்பு, பயன்ல பரவாயில்லை. வகுப்பு என்றால் மாணவன் என்றால் அவரிடத்துல எழுதக்கூடிய பேனா இருக்கணும். ஆனா பேனா எடுத்துட்டு வருவாங்க எழுதாரு, பக்கத்துல யார்ட்டி பேனா இருக்கான்னு பார்த்தா அவரே பேனா இரவல் வாங்கியிருக்கேன்னு சொல்லுவார். இதுதான் நிலைமையா. இப்ப பார்த்தீர்கள் என்றால் அங்கே முறையான குறிப்பெடுப்பதற்கு உண்டான எதுவுமே இருக்காது. அப்ப நாம் வகுப்பின் மூலமாக பயன்பெற வேண்டும் என்றால் அதை நாம் பாதுகாக்க வேண்டும். மன் கையதல் இல்ம ஹஃபிதஹு, யார் இல்மை குறிப்பெடுத்துக் கொள்வார்களோ அவர்கள் அந்த இல்மை பாதுகாப்பார்கள், யார் இல்மை பாதுகாப்பார்களோ அந்த இல்மு அவர்களுக்கு பலன் தரும், அந்த இல்மு அவர்களுக்கு பலன் தரும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? இப்படி நாம் குறிப்பெடுத்ததை முதலாவதாக வீட்டிற்கு திரும்பியதற்கு பிறகு அல்லது வேலைக்கு திரும்பியதற்கு பிறகு நமது வேலைகளை எல்லாம், நமது வீட்டு தொடர்புகள் மற்றவற்றை எல்லாம் நாம் முடித்ததற்கு பிறகு இந்த இல்மை நாம் திரும்ப நமது சிந்தனைக்கு கொண்டு வருவதற்காக முராஜா என்று சொல்வார்கள். என்ன ஆசிரியர் எனக்கு படித்துக் கொடுத்தார், ஆசிரியர் எனக்கு எதை கற்பித்தார் என்பதை முடிந்த அளவு குறிப்பெடுத்ததை பார்க்காமல் சிந்தனையில் நினைவுக்கு கொண்டு வருவது. எந்த ஹதீஸை ஆரம்பித்தார், அந்த ஹதீஸிற்கு என்னென்ன விளக்கங்களை சொன்னார், என்னென்ன சம்பவங்களை சொன்னார் என்று நமது நினைவுக்கு அவற்றை கொண்டு வருவது. ஆனா இன்றைக்கு இப்படி ஒரு சோதனை வைத்தோம் என்று சொன்னா கடைசியில் ஒரு மணி நேரத்தில் ஒரு நிமிஷம் தான் மிஞ்சுது. எப்படி? ஏனென்றால் அந்த அளவு சிந்தனை ஒருமைப்பாடு இல்லாமல், சிந்தனையில் ஒரு ஒருமைப்பாடு இல்லாமல் நமது சிந்தனைகள் சிதறி கிடக்கின்றன. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னதற்கு பிறகு சில பேருக்கு அப்பயே காணாம போயிடும். எது காணாம போயிடும்? எது? அவ்வளவுதான் முடிஞ்சு அன்கான்சியஸ் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவார். அந்த கோமா ஸ்டேஜ் வேற, டாக்டர் பிஸ்திலாகல உள்ள கோமா ஸ்டேஜ் வேற, இது மார்க்கத்தில் உள்ள கோமா ஸ்டேஜ். முடிஞ்சு அவ்வளவுதான், எதுவுமே நினைவு இருக்காது. முடிஞ்சு எங்கேயோ போயிடுவார். எது? தொழுகை நினைவு இருக்காது, தொழுகை சம்பந்தப்பட்ட எதுவும் நினைவு இருக்காது, வேற எல்லாம் நினைவு வந்து. சில பேர் ரொம்ப கஷ்டப்படுத்தி சனா ஓதுற வரைக்கும் வஜ்ஜகத்து ஓதுற வரைக்கும் நிப்பார், அதோட முடிஞ்சு இமாம் சாஹப் விட்டு அவர் எங்கேயோ போயிடுவார். அடுத்து சில பேர் ஃபாத்திஹா சூரா அப்படி இப்படின்னு பார்த்தா ருக்கு வரைக்கும் நிப்பாரு, அதோட முடிஞ்சு ருக்குவோட தொழுக முடியாது. இவர் கதை முடிஞ்சு இன்னால் இல்லாஹியோ இன்னா இல்லை ராஜாவும் லஹவுல வலா குவச்ச இல்லா பில்லா. இங்கே நான் உங்களோடு ஒரு கேள்வியை பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்காவது ஃபர்ளு தொழுகையை கரெக்டா தொழுகணும், முழு நினைவோட தொழ வேண்டும் என்பதற்காக ரெண்டரை காட்டு சுன்னத்து தொழுகிறோமா இல்லையா? அந்த தொழுகையில் எனது நப்சை எனது சிந்தனையை கட்டுப்படுத்தி நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். இப்படி ஒழு செய்யும் போதே ஞாபகம் இருக்கிறது இல்ல, ஒழு செய்யும் போதே செல்போன் இப்படி பாக்குறது, இப்படி பாக்குறது, அங்க பேசுறது, இங்க பேசுறது, என்னத்தை கழுகினாரு, எதை கழுகல, எப்படி செஞ்சாரு, இந்த நினைவோடு ஒழு செய்தால் தொழுகையில் எங்கே நினைவு இருக்கும்? இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், ஒருவனுக்கு தொழுகையிலே நினைவு வருவதில்லை என்றால் அல்லாஹுவின் நினைவு, தொழுகையிலே மன ஓர்மை இல்லை என்றால் அதனுடைய குறை தொழுகையிலிருந்து ஆரம்பிக்கவில்லை, அவனுடைய ஒதுவிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஒழு செய்யும் போது மன ஓர்மை இருப்பதில்லை. அங்கேயே ஆப்சன் அப்புறம் இங்க அவர் வந்து பிரசன்ட் கொடுக்கிறது. முடிஞ்சு போச்சு. அப்ப பயிற்சி, இந்த பயிற்சி இருக்கிறதா என்றால் இல்லை. ரெண்டரை காசு வீட்டில் நபில் தொழுகிறீங்க, ஏதாவது ஒரு நபில் சலாத்துல் ஹாஜத்தோ சலாத்துல் இஸ்திஹாராவோ அல்லது தஹியத்துல் மஸ்ஜிதோ தஹியத்துல் வதுவோ ஏதோ தொழுகிறீங்க ரெண்டரை காசு. அப்படி தொழும் பொழுது இந்த தொழுகையில தக்பீர்ல இருந்து சலாம் வரைக்கும் நான் எதையும் நினைக்காம அல்லாஹுவ மட்டும், நான் ஓதுறத மட்டும் நினைச்சு, சொர்க்க நரகத்தை மட்டும் நினைச்சு நான் தொழுக போறேன் அப்படின்னு பிராக்டிஸா ரெண்டரை காசு நம்ம தொழுகைக்காக வேண்டி, பர்லு தொழுகையில மன ஓர்மை ஏற்படுவதற்காக நபில் தொழுகையிலே ஒரு பிராக்டிஸா நம்ம செஞ்சது உண்டா? அப்படி அந்த பிராக்டிஸ் எடுக்கலன்னு சொன்னா எப்படி பர்லு தொழுகையிலே நமக்கு அந்த ஒரு பக்குவம் வரும்? புரியுதுங்களா? மன ஓர்மை, மன கட்டுப்பாடு எப்படி வரும்? சும்மா வந்துருமாது, எதை வேணாலும் கட்டுப்படுத்திடலாங்க, மனசை கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்? எல்லாத்தையும் கட்டுறதுக்கு கயிறு இருக்குது, மனசை கட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது அல்லாஹுடைய திக்ரை தவிர. அப்ப நாம் படித்ததை குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் மார்க்க அறிஞர் ஒருவர் பாடம் எடுத்தார் என்றால் அதிலே 40 நிமிஷமாவது நமக்கு வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடியவை கண்டிப்பாக இருக்கும். அப்ப அவற்றை நமது நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். சரி, அப்படி கொண்டு வரும் பொழுது சில விஷயம் தவறுகிறது அல்லது கொண்டு வர முடியல. அடுத்து ஏதாவது குறிப்பெடுத்து வைத்திருக்கிறோம் அல்லவா, அல்லது ரெக்கார்டு பதிவு செய்திருக்கிறோம் அல்லவா, அதையாவது திரும்ப கேட்க வேண்டும். ஒரு மணி நேர வகுப்பு உங்களுக்கு வாழ்க்கையிலே பயன் தர வேண்டும் என்றால் அந்த ஒரு மணி நேர வகுப்புக்கு பிறகு நீங்கள் அடுத்து ஒரு மணி நேரமோ அல்லது அதை விட கூடவோ அந்த வகுப்புக்காக செலவழிக்க வேண்டும். ஆனால் ஒரு மணி நேர வகுப்புல அரை மணி நேரம் தான் கலந்துக்கிறாங்கன்னு சொன்னா இவங்க அடுத்து என்ன நேரத்தை கொடுப்பார்கள்? புரியுதா உங்களுக்கு நான் சொல்வது? ஒரு மணி நேர கல்வி வகுப்பு உங்களுக்கு பயன் தர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அடுத்து இந்த வகுப்புக்கு பிறகு ஒரு மணி நேரம் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். எதற்காக? இந்த வகுப்பில் சொல்லப்பட்டதை நினைவுக்கு கொண்டு வருவதற்காக, அதை மனப்பாடம் செய்வதற்காக. இன்று பாருங்கள் அன்பிற்குரியவர்களே, ரொம்ப வருத்தத்திற்குரிய நிகழ்ச்சி, வருத்தத்திற்குரிய செய்தி என்னவென்றால், ஒரு பக்கம் அல்ஹம்துலில்லாஹ் நமது பிள்ளைகளை குர்ஆன் மனப்பாடம் பண்ணு, குர்ஆன் மனப்பாடம் பண்ணு, குர்ஆன் மனப்பாடம் பண்ணுன்னு சொல்றோம். சொல்றோமா இல்லையா பெற்றோர்கள்? ஏன் உங்களுக்கு குர்ஆன் மனப்பாடம் பண்றதுக்கு இல்லையா? இவரை பார்த்தீங்கன்னா இன்னும் நியூஸ் பேப்பர், இன்னும் டிவி சேனல்ஸ், அங்க போறது இங்க போறது வர்றது இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பிள்ளைய மட்டும் ஹாபிஸ் ஆகணும், ஹாபிஸ் ஆகணும். வரலாற்றிலே சொல்வார்கள், மன்னர் ஷாஜஹான் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடைசியில் அவங்களை கூட்டிட்டு போய், அத்தாவை கூட்டிட்டு போய், அத்தா நீங்க செய்யறது இது சரி கிடையாது, பேசாம வீட்டிலேயே உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சுட்டாங்க. அப்ப வைத்ததற்கு பிறகு அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஆலி, பெரிய ஆலி மாஷா அல்லாஹ், அவங்க தன்னுடைய மகனார், ஒரு 13-14 வயசு மகனார், அதாவது ஷாஜஹானுடைய பேரனை கூட்டிக்கிட்டு அத்தாட்ட போறார். அத்தா துவா செய்யுங்க, உங்க பேரன் இன்றைக்கு ஹாபிஸ் ஆயிட்டாரு, குர்ஆன் மனப்பாடம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா அத்தாக்காரங்க முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. என்னத்தா இவ்வளவு சந்தோஷமான செய்தியை சொல்ற, முகத்தை திருப்பிக்கிட்டீங்களே அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, பதில் பாருங்கள். இவன் குர்ஆன் மனப்பாடம் பண்ணியதால் எனக்கு என்ன சிறப்பு? என் மகன் குர்ஆன் மனப்பாடம் பண்ணவில்லையே. புரியுதா? இவன் உன் மகன், இவன் மனப்பாடம் செய்தால் உனக்கு சிறப்பு, என் மகன் நீ குர்ஆன் மனப்பாடம் பண்ணவில்லையே. எவ்வளவு பெரிய வேலை பலு, ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தார் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. காபூலில் இருந்து ஹைதராபாத் வரை இஸ்லாமிய ஆட்சியை நிறுவியவர். அந்த இடத்திலே அத்தாவிற்கு சலாம் சொல்லிவிட்டு 6 மாத காலம் அத்தாவை பார்க்கவே இல்லை. 6 மாத காலம் முடிந்ததற்கு பிறகு அத்தாவிடத்திலே வருகிறார், அத்தா குர்ஆன் முழுமையும் நான் மனப்பாடம் செய்து விட்டேன் என்று. ஒரு மன்னரால், ஒரு சக்கரவர்த்தியால் இவ்வளவு வேலைகள் வலுகளுக்கு இடையிலே இந்த மாதிரி வசதி உள்ள காலமா? எவ்வளவு பெரிய புரட்சிகளுக்கு மத்தியிலே, கலகங்களுக்கு மத்தியிலே 6 மாத காலத்தில் ஒரு மன்னரால் குர்ஆனை மனப்பாடம் செய்ய முடியும் என்றால் ஏன் சகோதரர்களை நம்மால் முடியாது? குறைந்தபட்சம் எவ்வளவு அத்தியாயங்கள் கேட்டா, வி ஆர் பிஸி பிஸி பிஸி. உன் பிஸிக்கு மௌத்து வரட்டும். அல்லாஹ்வின் இல்மிலிருந்து உன்னை தடுக்கக்கூடிய, குர்ஆனிலிருந்து உன்னை தடுக்கக்கூடிய அத்தனை பிஸிகளும் சாவட்டும், அழியட்டும். அப்ப நாம் என்ன செய்கிறோம்? அங்கே படித்துக் கொண்டதை நினைவுக்கு கொண்டு வருகிறோமா என்றால் கொண்டு வருவதில்லை. எனவே அந்த கல்வி நமக்கு மாற்றம் தருவதில்லை. அப்ப குர்ஆனிலிருந்து எவ்வளவு மனப்பாடம் செய்து கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு ஆசிரியர் பயான்ல எவ்வளவு ஆயத்து சொன்னாங்க, எழுதி வச்சிருக்கிறோமா? அந்த ஆயத்துகள் வாழ்க்கைக்கு தேவையே, அதை மனப்பாடம் செய்கிறோமா? ஹதீஸுகள், அல்லாவின் சுதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வார்த்தைகள், யா அல்லாஹ் நபியின் மீது பிரியம் இருக்கிறது என்று சொல்கிறோம், ஆனால் அந்த நபியின் பேச்சுகளை நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லையே. ஒரு ஹதீஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ, நம்முடைய ஹபீப், நமக்கு நமது உயிரை விட நேசமான அந்த நபி அவங்களுடைய ஒரு ஹதீஸ, அப்படியே அவங்க சொன்ன அந்த அரபி மொழியில அந்த வாசகத்தோட மனப்பாடம் செய்ய வேண்டும். ஏதோ ஆலிம் சாக்கள் எல்லாம் மார்க்கத்துக்காக நேர்ந்து விட்ட மாதிரி அவங்க தான் அதெல்லாம் செய்யணும், நமக்கெல்லாம் கிடையாது மாதிரி இன்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரியா நான் சொல்றது? அதெல்லாம் அவங்க வேலைங்க. அப்படி எங்கேயாவது இருக்குதுங்களா? என்ன அப்துல் சுகுர் பாய், ஆலிம்கள் தான் அதீஸ் மனப்பாடம் பண்ணணும், மற்றவங்க எல்லாம் அதீஸ் மனப்பாடம் தேவையில்லை, இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவங்க உலக மக்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்ட தூதர். நீங்களும் ஹதீஸை மனப்பாடம் செய்தால், ஹதீஸை புரிந்து கொண்டால் அடுத்து நீங்களும் ஆலிம்கள், அப்படித்தானே? ஆனா இன்னைக்கு இன்னொரு பெரிய விஷயம், மதரசால புகாரி படிச்சுட்டு வரேன்னு சொல்லுவாங்க, அது படிச்சுட்டு வரேன்னு சொல்லுவாங்க. இன்னமும் லாமாலு பின்னி அந்த ஹதீஸே முழுசா தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பலவீனமாகவும் இருக்கிறது கல்வியில். சனதுகள் மனப்பாடம் செய்யப்படுவதில்லை. சனதுகளிலே வரக்கூடிய அந்த அறிஞர்களின் வாழ்க்கை வரலாறுகள் படித்துக் கொடுப்பதில்லை. மார்க்கு கல்வியின் பலவீனமும் அப்படி சென்று கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? யாரும் நம்மள்கிட்ட கேட்க மாட்டாங்கிற தைரியம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கல்வி வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு நீங்கள் ஒரு மணி நேரம் கொடுக்க வேண்டும். அதை நினைவிலே கொண்டு வருவதற்கு என்ன சொன்னாங்க? உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் நீங்கள் கேட்டதை நீங்கள் பதிவு செய்யுங்கள், எழுதுங்கள், பரவாயில்லை. சில நேரத்தில் உஸ்தாத் ஒரு விஷயத்தை சொல்லி இருப்பார், அந்த விஷயத்தை நீங்கள் செய்யாமல் இருப்பீர்கள். சில நேரங்களில் உஸ்தாத் உங்களுக்கு ஒரு விஷயத்திலிருந்து உங்களை தடுத்திருப்பார், அந்த விஷயத்தை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள், பரவாயில்லை, எழுதுங்க. முதல்ல ஆசிரியர் சொன்னாங்க, குர்ஆன்ல இருந்து இதை சொன்னாங்க, ஹதீஸ்ல இருந்து சொன்னாங்க, நீங்கள் செய்யாத ஒரு அமல் அல்லது நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாவம், ஒரு தவறு சொல்ல எழுதுங்க, உங்க கையால எழுதுங்க, நப்சு மேல காலை வைத்து எழுதுங்கள். பிறகு நீங்கள் முஹாசபா செய்யுங்கள், சுய பரிசோதனை செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள். நீங்கள் செய்யாத அமலை செய்வதற்கு ஒரு காலம், மூன்று நாளைக்குள்ளார நான் இந்த அமலை ஆரம்பிப்பேன் இன்ஷா அல்லாஹ், மூன்று நாளைக்குள் அதிகப்படியாக நான் இந்த தவறை விட்டு விடுவேன், இன்றே விட்டு விடுவேன், முயற்சி செய்வேன். அல்லாவின் மீது உறுதி செய்யுங்கள். உங்களுக்கு நீங்களே சில கஃபாராவை ஏற்படுத்துங்கள். நான் இந்த பாவத்தை செய்துவிட்டால் யா அல்லாஹ், கண்டிப்பாக நான் இந்த இதற்குரிய தண்டனையாக நான் இதை உனக்கு நேர்த்தி செய்கிறேன். நான் இதை பார்க்க மாட்டேன் அப்படி பார்த்து விட்டால், நான் இதை கேட்க மாட்டேன் அப்படி கேட்டுவிட்டால், உங்களுக்கே நீங்கள் ஒரு பனிஷ்மெண்டை ஏற்படுத்துங்கள். பிறகு பாருங்கள் இந்த கல்வி வகுப்பு உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும் என்று. அடுத்து இரண்டாவதாக, நீங்கள் இங்கிருந்து கேட்டீர்கள் அல்லவா கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிட்டோம், தண்ணி குடிச்சு. உஸ்தாத் இருக்கிறாங்க, தைரியத்தில் பேசிட்டு இருக்கேன், ஏதாவது தப்பா பேசினா பின்னாடி அவங்க கரெக்ட் பண்ணிடுவாங்க, அதனால நல்ல தைரியமா கேளுங்க. சரியா? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். இந்த கல்வி வாழ்க்கையிலே பலன் தருவதற்குரிய இரண்டாவது கட்டம், இரண்டாவது அந்த முறை என்னவென்றால், நீங்கள் நினைவிலே கொண்டு வந்து நிறுத்தியது, நீங்கள் குறிப்பெடுத்ததிலிருந்து நினைவுக்கு கொண்டு வந்தது, பதிவு செய்யப்பட்டதை கேட்டு நினைவுக்கு கொண்டு வந்தது, இவற்றையெல்லாம் ஓரளவுக்கு சேகரித்து வைத்துக் கொண்டு, அடுத்து எப்ப பார்த்தாலும் வீட்டில் சாப்பாடு ஆக்கிட்டியா, என்ன சாப்பாடு ஆக்கியிருக்கிற, ஏன் இதை செய்யல அதை செய்யல என்பதற்காகவே மனைவியை வைத்திருப்பவர்கள் பலர். எப்படி? வீட்டுக்கு வேலை செய்யறதுக்காகவே மட்டும், அல்லது பிள்ளைகள் என்றால் கொஞ்சுவதற்காக, வெளியிலே கூட்டிச் செல்வதற்காக, அதோட வேலை முடிஞ்சிச்சு என்று இருக்கிறார்கள் அல்லவா. கணவனால், குடும்ப தலைவனால் புறக்கணிக்கப்பட்ட குடும்பம், குடும்பத்தை புறக்கணிப்பது ரெண்டு வகை. ஒன்று, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி, வாழ்வாதாரத்தை குறித்த புறக்கணித்த நிலை. அவர் யாரு அப்படின்னு சொன்னா, சாப்பாடு கொடுக்க மாட்டாரு, பிள்ளைங்க சாப்பிட்டுச்சா, மனைவி சாப்பிட்டுச்சா, அவங்களுக்கு ஒழுங்கான ஆடை இருக்குதா இல்லையா, அவங்க தூங்குனாங்களா இல்லையா, அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா இல்லையா, உடல்நல சௌகரியமா இருக்குதா இல்லையா, அதை பற்றி எல்லாம் கண்டுகொள்ளாதவர்கள். இது ஒரு புறக்கணிப்பு நிலை. இன்று பெரும்பாலும் இந்த புறக்கணிப்பு நிலையை பற்றித்தான் நாம் குறைபட்டுக் கொள்கிறோம். நான் மர்மோனை மாலை ஒழுங்கா பாத்துக்கலையாம்ல, தலைவலிச்சப்ப ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போலையாம்ல, அவருக்கே தலைவலிச்சுட்டு இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு யார் கூட்டிட்டு போறதுன்னு தெரியாம இருந்திருப்பாரு. இதுக்கு ஒரு சண்டை, இதுக்கு போய் கூட்டிட்டு வந்துருவாங்க, மகளை கூட்டிட்டு வந்துருவாங்க, இதுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணாதான் அடுத்து மகளை அனுப்புவோம் சொல்லிட்டு. எப்படி இன்றைக்கு குடும்ப தகராறுகளை பார்த்தீர்கள் என்றால், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் தகராறு. சரி, இப்படி ஒரு புறக்கணிப்பு. அன்பிற்குரியவர்களே, இதைவிட மோசமான ஒரு புறக்கணிப்பு இருக்கிறது. இதுவும் ஒரு புறக்கணிப்பு, இதைவிட மோசமான கொடூரமான புறக்கணிப்பு இருக்கிறது. அது என்ன தெரியுமா? உங்களுக்கு சமைத்துக் கொடுக்கிற, உங்களின் வேலைகளை கவனித்துக் கொள்கிற, உங்களது பிள்ளைகளை வளர்த்து பாதுகாத்து கொடுக்கிற உங்கள் மனைவி, அவளுடைய மார்க்க நிலை என்ன? நீங்கள் படித்ததை அவளோடு பகிர்ந்து கொண்டீர்களா? நீங்கள் கற்ற இல்மை அவளோடு பகிர்ந்து கொண்டீர்களா? அவளுக்கு இரையீற்றத்தை கொடுத்தீர்களா? மறுமையை நினைவூட்டினீர்களா? உங்களது பாச பிள்ளைகளோடு உட்கார்ந்து அல்லாஹ்வை பற்றி பேசினீர்களா? ரசூலை பற்றி பேசினீர்களா? அபூபக்கர் உமரை பற்றி பேசினீர்களா? மறுமையை பற்றி பேசினீர்களா? சொர்க்கத்தை பற்றி பேசினீர்களா? அல்லாஹ்வை எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை அவர்களோடு உட்கார்ந்து பகிர்ந்து கொண்டீர்களா? இல்லை என்றால் குடும்பத்தை நீங்கள் மார்க்க விஷயத்திலே புறக்கணித்தீர்கள், அல்லாஹ்வின் விஷயத்திலே புறக்கணித்தீர்கள், ஆகிரத்தின் விஷயத்திலே புறக்கணித்தீர்கள். இதற்காக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். குல்லுக்கும் கண்டிப்பாக குற்றம் பிடிப்பான். இதை செய்கிறோமா? படித்து முடித்து போனதற்கு பிறகு அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் எவ்வளவு நேரம் இருக்கிறது? நீங்கள் படித்ததை உங்களது மனைவியோடு பிள்ளைகளோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால், நீங்கள் படித்ததை உங்கள் பிள்ளைகளோடு மனைவிகளோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால், அடுத்து வெளியில் வேறு யாரோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள்? அப்ப நீங்கள் கற்றதை நீங்களும் உள்வாங்கவில்லை, அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் அது எப்படி வாழ்க்கையிலே வரும்? வருமா? கண்டிப்பா வரும். சொல்றது புரியுதா? அப்ப நீங்கள் கற்ற இல்மை உங்களது மனைவியோடு உட்காருங்கள். கண்டிப்பா நீங்க இன்னைக்கு கஞ்சி ஆச்சுனாலும் பரவாயில்லை, வெறும் தண்ணிய கொதிக்க வச்சு ரெண்டு பிஸ்கட்டை வாங்கி சாப்பிட்டுருவோம், பரவாயில்லை, இன்னைக்கு சோறா காட்டி எல்லாரும் உட்காருவோம். இன்று நான் படித்து வந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். செய்கிறோமா? அப்ப இந்த கல்விக்குண்டான அந்த உரிமையை, அந்த ஹக்கை கொடுக்கவில்லை, பிறகு எப்படி அது வாழ்க்கையிலே வரும்? அப்ப குடும்பத்தில் உட்கார்ந்து சொல்லும் பொழுதுதான் இப்ப இவருக்கு பயம் வரும். படிச்சது சொல்றேன், இப்ப மனைவி கேட்பாங்களே, என்னங்க தொழுகையுடைய பாடத்துல படிச்சுட்டு வந்தீங்களே, சுபுக தொழுகையை அசர தொழுகையை ஜமாத்தோட தொழுதா சொர்க்கம்னு சொல்லிட்டு நீங்க சுபுக தொழுகை ஜமாத்தோட தொழுவாம தூங்குறீங்களே அப்படின்னு மனைவி கேட்பாங்க. அதுக்கு பயந்துகிட்டு புரியுதா? நீங்கள் படித்தீர்களே, சுபுக தொழுகை இஷா தொழுகை முனாபிக்குகளுக்கு சிரமமாக இருக்கும் என்று சொல்றீங்கல்ல, என்னாவது எப்படி மாற்றம் வரும்? புரியுதா உங்களுக்கு? ஹதீஸை சொல்ல 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 அதுக்கு மாற்றமாக வாழ்க்கை இருக்குமேயானால் இவங்க நம்மளை எடுத்து கேட்பாங்களே, பிள்ளைகள் கேட்பார்களே என்ற பயம், வெட்க உணர்வு. அடுத்து என்ன வரும்? அதை உடனே அன்றைக்கு நீங்க இஷா தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்து சுபுக தொழுகையுடைய முக்கியத்துவம் சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளை படித்துவிட்டு நீங்கள் தூங்குங்கள், பிறகு பாருங்கள் எப்படி நீங்கள் சுபுகுக்காக தயாராகிறீர்கள் என்று. உங்களது பிள்ளைகள் எப்படி தயாராகுவார்கள்? இப்படி படித்த விஷயங்களை மனைவியோடு பிள்ளைகளோடு பரிமாறும் பொழுது உங்களிடத்தில் உள்ள குறைகள் சீராகும், உங்களிடத்தில் இல்லாத அமல்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும், மனைவியிடத்திலே இருக்கின்ற குறைகள் சீராகும், மனைவியிடத்திலே இருக்காத நல்ல அமல்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே வரும், பிள்ளைகளிடத்திலே இருக்கின்ற குறைகள் நீங்கும், அவர்களிடத்திலே இல்லாத நல்ல விஷயங்கள் வாழ்க்கையிலே வரும். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி நாம் கல்வி வகுப்பை தொடரும் போதுதான் அந்த கல்வி வகுப்பானது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்ப கல்வி வகுப்பிலே கலந்து கொள்வதிலே ஆர்வம், அந்த கல்வி வகுப்புக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அதிலே நமக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு. மழையே பெய்தாலும் சரி நான் என் வகுப்பை தவற விட மாட்டேன், இடியே இடித்தாலும் சரி. சென்னையே ஸ்தம்பிச்சு போயிருக்குது டிராபிக் ஜாம்ல, ஆனால் ஒரு நிமிடம் கூட நான் என் வகுப்புக்கு தாமதமாக வந்ததில்லை. இவர்தான் அல்லாஹ்வின் தூதருக்கு, தூதருடைய இல்முக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அறிந்தவர். நன்றாக தெரியும் சென்னையில டிராபிக் ஜாம் எப்போது இருக்குன்னு சொல்லிட்டு இவர் பஸ்ஸை குறை சொல்வாரு, ட்ரெயினை குறை சொல்வாரு, டிராபிக்கை குறை சொல்வார். உன்னை குறை சொல், உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது இவையெல்லாம் இருக்கும் என்று. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புறியா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புற, 15 நிமிடத்திற்கு முன்பு வகுப்பில் இருக்க வேண்டும் என்று முடிவேடு. ஏன் 9 மணினா 9 மணி 9 மணி என்று நினைக்கிறாய்?
ஒன்பது மணி என்பதை 8:30 8:30 என்று முடிவு செய். ஆசிரியர் வருவதற்கு முன்னால் வகுப்பில் இருக்க வேண்டும், அதுதான் மாணவர், அதான் கல்வி வகுப்பு. ஆசிரியர் சென்றதற்கு பிறகு கல்வி வகுப்பில் இருந்து செல்ல வேண்டும், அவர்தான் மாணவர். ஆனா கடைசியா ஒருவர் முதல் அலா போயிடுவார், கேட்டா பிஷி, கேட்டா என்ன பிஷி. கண்ணியத்திற்குரியவர்களே, கல்வியின் மீது ஆர்வம், அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அதனால் தன் வாழ்க்கையிலே என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்ற சுய பரிசோதனை அதற்குள்ள வழிகள். அடுத்து இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இல்மு என்றால் என்ன, அதை எப்படி படிக்க வேண்டும், என்னென்ன இல்மை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறிய ஒரு விஷயத்தை கூறி முடிக்கின்றேன். சொல்கிறார்கள் பாருங்கள், வல் ஜஹ்லு தாஉன் காதிலுன் வஷிஃபாவுஹு அம்ரானி ஃபித் தல்கீபி முத்தஃபிகான் نَقْصٌ مِنَ الْقُرْآنِ أَوْ مِنْ سُنَّةٍ وَطَبِيبُ ذَاكَ الْعَالِمُ الرَّبَّانِي وَالْعِلْمُ أَقْسَامٌ ثَلَاثٌ مَا لَهَا مِنْ رَابِعٍ وَالْحَقُّ ذُو تِبْيَانِي تُلْغِرَاكِلْ அறியாமை மடமை இருக்கிறது அல்லவா, மடமை ஜஹல். இன்று பாருங்கள், பள்ளியிலே நின்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஏன் உங்களையே ஒரு வகுப்பு என்று ஏற்படுத்திக் கொண்டு பாருங்கள், முஸ்லிம்களிலே பலருக்கு 95% மக்களுக்கு ஒது செய்வது என்றாலே தெரியாது, ஒழு செய்ய தெரியாது, ஒழு செய்ய தெரியாது, எப்படி ஒழு செய்வது என்று தெரியாது. தாடி வச்சிருப்பாரு, ஜிப்பா போட்டிருப்பாரு, அப்படி இருப்பாரு, இப்படி இருப்பாரு, தலைக்கு மசல் செய்ய தெரியாது, ஒதுவனுடைய உறுப்புகளை எப்படி கழுக வேண்டும் என்பது தெரியாது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், தொழுகையிலே கால் எப்படி இருக்க வேண்டும், சுஜூதிலே கால் எப்படி இருக்க வேண்டும், கை எப்படி இருக்க வேண்டும், எத்தனை உறுப்புகள் சுஜூதிலே கண்டிப்பாக இருக்க வேண்டும் சரியா. இப்படி இருக்கின்ற அறியாமை இருக்கிறது, இது கொல்லக்கூடிய நோய், இது ஒரு பெரிய கேன்சர், எய்ட்ஸ் போன்ற கொல்லக்கூடிய நோய். எதை கொள்ளும், ஆன்மாவை, ரூஹை கொண்டுவிடும். இதனுடைய ஷிஃபா இருக்கிறது அல்லவா, நிவாரணம், அது இரண்டு விஷயங்களில் தான் இருக்கிறது. ஒன்று என்ன, குர்ஆனுடைய கல்வி, இரண்டாவது சுன்னாவின் கல்வி. இந்த நோய்க்குள்ள மருத்துவர் யார் தெரியுமா, அல் ஆலிமுர் ரப்பானி, அல்லாஹுவை பயந்து குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய ஆலிம். இல்ம் மூன்று வகையாக இருக்கிறது, அதை நான்காக ஆக்க முடியாது. ஒன்று என்ன, இல்மும் பி அவ்ஸாஃபில் இலாஹி வ ஃஅலிஹி வ கதாலிகல் அஸ்மாவு லித்தய்யானி, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், என் ரப்பு யார், நான் யாருக்கு சுஜூது செய்கிறேன், யாரிடத்திலே துஆ கேட்கிறேன், அந்த ரப்பு எப்படிப்பட்ட மகத்துவம் உடையவன். ஒரு சின்ன பரிசோதனை நான் இங்க செய்ய மாட்டேன், நீங்க செஞ்சுக்கலாம். ஆயத்துல் குர்சிக்கு அர்த்தம் தெரிஞ்சவங்க எத்தனை பேரும் நீங்களே கேட்டுங்க உங்க உள்ளத்துல. சூரத்துல் இஹ்லாஸுக்கு சரியா அர்த்தம் தெரிந்தவர்கள் எத்தனை பேர் கேட்டுக்கலாம். சூரத்துல் ஹஷரின் இறுதியிலே அல்லாஹ் தனது அஸ்மாவுல் ஹுஸ்னாவை சொல்கிறானே, அதுக்கு எத்தனை அஸ்மாவுக்கு பேர் அர்த்தம் தெரியும் நீங்களே கேட்டுக்கு. யா அல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி தெரியவில்லை, ஆனா இவர் உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னா டெல்லி அரசியல் இருந்து ஒயிட் ஹவுஸ் அரசியல் வரைக்கும் பேசி முடிச்சிருவார். அல்லாஹ்வை பற்றி தெரியவில்லை, தனது ரப்பை பற்றி தெரியவில்லை. والامر والنهي الذي هو دينه وجزاؤه يوم المعاد الثاني. இரண்டாவது என்ன, அந்த ரப்புடைய கட்டளை, அந்த ரப்புடைய தடை, அந்த ரப்பு எதை கட்டளையிட்டிருக்கிறான், அந்த ரப்பு எதை தடை செய்திருக்கிறான் என்பதை இரண்டாவதாக அறிய வேண்டும். والكل في القران والسنن التي جاءت عن المبعوث بالفرقان. இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய தன்மைகள், அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வின் அந்த கட்டளைகள், அல்லாஹ் தடுத்த அந்த விளக்கல்கள், இவையெல்லாம் குர்ஆனிலே வந்திருக்கிறது. சத்தியத்தை கொண்டு வந்த நபியின் சுன்னாவிலே வந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களை அடுத்து சொல்கிறார்கள் பாருங்கள், இவை இரண்டை தவிர மனிதன் எதை பேசினாலும் சரி, வல்லாஹி மா கான அம்ரவுன் முத்தஹத்ரிகுன் பிசிவாஹுமா இல்லா மினல் ஹதியானி, இவற்றை தவிர எதை பேசினாலும் சரி அவையெல்லாம் வீணான விஷயங்கள், அவையெல்லாம் உளறல்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், இல்மை நீங்கள் யாரிடம் தேடுகிறீர்கள், இந்த குர்ஆன் சுன்னாவின் இல்மை அல்லாஹ்வுடைய சிஃபத்தை பற்றிய இல்மை யாரிடம் தேடுகிறீர்கள்? அதைத்தான் இமாம் இப்னு கய்யிம் சொன்னார்கள், அல் ஆலிமு ரப்பானி, அல்லாஹ்வுடைய அந்த இல்மை கற்று அதன்படி நடக்கக்கூடிய நல்ல அறிஞர்களை நீங்கள் தேடுங்கள். இன்று எப்படி ஆகிவிட்டது? வகுப்பு எடுக்கிறார்கள். யார் வகுப்பு எடுக்கிறார்கள்? 3 மாதத்திலே ஆலிமானவர், அப்படியே குர்ஆன் ஹதீஸ் புரட்டி போடுறவர், அலசி 6000 மாசத்திலே நீங்கள் ஆராய்ச்சியாளராக ஆகலாம். முழு வாழ்க்கையை கொடுத்ததற்கு பிறகு கூட அந்த இமாம்கள், இமாம் ஷுஐபா, இமாம் புகாரி, எப்படிப்பட்ட மார்க்க அறிஞர்கள், ஜிபாலுல் இல்ம், கல்வியின் மலைகள், பிஹாருல் இல்ம், கல்வியின் கடல்கள் சொன்னார்கள், எங்களுக்கு தெரியாது அவரிடம் கேளுங்கள், எங்களுக்கு தெரியாது அவரிடம் கேளுங்கள் என்று பணிந்தார்கள், பயந்தார்கள். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று கல்வி என்பது வெறும் பயானாக, அல்லது யார் ரொம்ப கவர்ச்சியா பயான் பேசுறாங்களோ அவர்கிட்ட தான் ஃபத்வா கேட்கிறாங்க. இல்லை சகோதரர்களே, இது ஒரு மோசமான நிலை, அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகவே அன்பிற்குரியவர்களே, இது போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த பொருளாதார உதவி, நீங்கள் செய்யக்கூடிய பொருளாதார ஒத்துழைப்பு இத்தோடு மட்டும் நிறுத்திவிடாமல், இதற்கெல்லாம் மேலாக நீங்கள் இங்கே வாருங்கள், உங்கள் பிள்ளைகளோடு வாருங்கள், உங்கள் மனைவிகளோடு வாருங்கள், வந்து படியுங்கள், கல்வியை படித்த கல்வியை குடும்பத்தாரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், பிறகு உங்களது அண்டை வீட்டார் மற்றவர்களோடு இந்த கல்வியை பகிர்ந்து கொள்ளுங்கள். இங்கிருந்து இப்போது பேசிய இந்த 50 நிமிஷ பேச்சிலே எது உங்களது மனதிலே பட்டதோ, குறைந்தபட்சம் உடனே 10 பேருக்கு நான் இதை சொல்ல வேண்டும் என்ற முடிவோடு செல்லுங்கள். 10 பேருக்கு, ஏன் உங்களது கடையிலே வேலை செய்யக்கூடிய உங்களது பணியாளராக இருக்கட்டும், 10 பேருக்கு நான் இந்த விஷயத்தை சொல்வேன், நான் இந்த பயானை கேட்டேன், இதிலே மனதிலே எனக்கு இந்த விஷயம் பட்டது என்று குறைந்தபட்சம் 1 விஷயத்தையாவது 10 பேரிடத்திலே நீங்கள் பகிர்ந்து கொண்டால், இப்படி 10 பேர் அவரவர்களுக்கு மனதிலே பட்ட 10 விஷயங்களை 10 பேரோடு பகிர்ந்து கொண்டால், அல்ஹம்துலில்லாஹ், ஒரே நாளிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்ம் 100 பேரிடத்திலே சென்று விடுகிறது. ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, பரப்பக்கூடிய எண்ணம் இல்லாமல் அல்லவா நாம் இருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆகவே வகுப்புகளிலே ஆர்வமாக கலந்து கொள்ளுங்கள், வகுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், வகுப்புகளிலே படித்ததை வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள், அதற்குரிய வழிகளை தேடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் படிக்கக்கூடிய இல்மை நமக்கு பயன் தரக்கூடிய இல்மாக ஆக்கி அருள்வானாக. பயனற்ற கல்வியிலிருந்தும், அல்லாஹுவின் அச்சத்தை அதிகப்படுத்தாத, நேர்வழியை அதிகப்படுத்தாத கல்வியிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள்வானாக, நன்மைகளை என்றும் தந்தருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம லீ வ லகும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. ஆரம்பத்தில் ஒரு கேள்வி வந்தது, ஒரு பெண் முதலில் தன் பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா அல்லது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா சொல்லி ஷேக் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஷேக் திரும்ப எனக்கே அதனுடைய பொறுப்பை கொடுத்துருக்கிறாங்க, அல்லாஹ் லேசாக்கிக்கணும். ஷேக்குடைய உரையிலேயே நம்ம நிறைய விஷயங்களை கேட்டோம், அதில் ஒன்று தான் பேலன்ஸ் எப்படி நம்ம வந்து சமப்படுத்துறது. கடைசியாக அவங்க காரூனுடைய விஷயம் சொல்லும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க, மார்க்கத்தை பொறுத்தவரை எல்லா விஷயங்களையும் ரொம்ப முக்கியத்துவத்தோடு தான் அதில் குறிப்பிடப்படும். இப்ப ஜகாத்துடைய சிறப்பை பற்றி சொல்லப்படும் பொழுது பார்த்தால் ஜகாத் தான் இஸ்லாத்திலே ரொம்ப உயர்ந்தது மாதிரி தெரியும். தொழுகையுடைய சிறப்பை பற்றி சொல்லப்பட்டால் தொழுகை ரொம்ப உயர்வா தெரியும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹு தாலாவும் அல்லாஹுடைய திரு சுல்லா அலிஸ்லாம் அவர்களும் சொல்லியிருக்கக்கூடிய சிறப்பு முக்கியத்துவம் அதனுடைய இடத்துல கண்டிப்பா இருக்கு. ஒரு முஸ்லீம் ஒரு கல்விமானுடைய வழிகாட்டுதலோடு தன்னுடைய அந்த பணிகளுக்கு மத்தியில் மார்க்க பணிகளுக்கு எப்படி நேரம் கொடுப்பது, முக்கியத்துவம் அளிப்பது என்பதை ஆலோசனை செய்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை சீர் செய்துவிட்டு இன்னொன்றை பாழ்படுத்துவதற்கு இஸ்லாமிலே அனுமதி இல்லை. நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்கிறோம் ஹதீஸுகள்ல. அப்படி செய்தவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒருவர் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என் மனைவி ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக புறப்பட்டு விட்டால், எனது பெயர்
இன்னென்ன போரிலே கலந்து கொள்வதற்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று. அப்ப அவர் மனைவி ஹஜ்ஜுக்கு போனா போட்டோம், தான் ஜிஹாதில் போய் ஷஹீதானுங்கிற ஆசை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனது மனைவியோடு சென்று நீ ஹஜ்ஜு செய் என்பதாக. ஒருவர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, எங்க அத்தா அம்மா என்ன சொன்னாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நான் ஜிஹாதில் போறதுக்காக வேண்டி வந்துட்டேன் அப்படிங்கிறார். நான் ஜிஹாதுக்கு போனோம் ஷஹீதாகணும், எங்க அத்தா அம்மா அழுதாங்க, அதை பத்தி எல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு உண்மையான ஜிஹாதுடைய நன்மை வேண்டுமா, நீ அவர்களிடத்திலே சென்று அந்த நன்மையை தேடு என்று அவரை ஜிஹாதுக்கு அழைத்துச் செல்லாமல் தனது தாய் தந்தையிடம் திரும்ப அனுப்பினார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். கல்வி அதில் நீங்கள் ஈடுபடுவது பிள்ளைகளை புறக்கணிக்கும்படி உங்களை ஆக்கிவிடக்கூடாது. பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் என்ற பெயரிலே உங்களை நீங்கள் ஜாகிலாக அப்படியே வைத்துக் கொள்வதற்கும் ஆக்கிவிடக்கூடாது. அப்ப இரண்டுக்கும் உள்ள முக்கியத்துவம், ஒரு ஷெட்யூல், ஒரு நேர காலத்தை நீங்கள் முடிவு செய்யுங்கள். இப்படி ஒரு டைம் டேபிள் நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் என்றால், இந்த டயத்தில் பிள்ளைகளை கவனிப்பதற்கு, பிள்ளைகளின் இந்தந்த வேலைகளை அதை எப்படி சுருக்கமாக செய்து கொள்வது, அதற்கு பிறகு கல்விக்கு என்று நீங்கள் நேரத்தை ஒதுக்கி பிள்ளைகளோடும், அதுவும் குறிப்பாக பெரிய பிள்ளைகளாக இருந்தார்கள் என்றால் அவர்களிடத்தில் உட்கார்ந்து ஒரு ஆலோசனை, உனது தாயும் படிக்க வேண்டி இருக்கிறது, நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது, உங்களுடைய பல வேலைகளை நீங்களே சுயமாக செய்து கொள்ளலாம். சில வீடுகளில் பார்த்தீர்கள் என்றால், அல்லாஹ் மன்னிக்கணும், தாயை ஒரு வேலைக்காரியை போன்று ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் பாவிக்கின்ற ஒரு நிலை. எப்படி, இவர் டிரெஸ் அவங்க தான் துவைக்கட்டும். இப்ப வாஷிங் மிஷின்லாம் வந்துவிட்டது, அப்ப கூட பிள்ளைகள் தான் துணியை துவைக்க மாட்டாங்க, அயன் பண்றது அம்மா தான் அயன் பண்ணி கொடுக்கணும், இவங்க தன்னுடைய ஒரு சாக்ஸை கூட சுத்தம் பண்ணி கொள்ள மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு கேவலம், இது அல்லாஹ் பாதுகாக்கணும். தாய்க்கு நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டுமே அன்றி, தாய் உங்களுக்குத்தான் காலமெல்லாம் பணிவிடை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்றால், இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கத்துக்கு மாற்றம் முடியாத விஷயம். இப்போ உணவு சமைப்பது நம்மால் சமைக்க முடியாது, அவர்கள் சமைத்து தருவார்கள். ஒரு ட்ரெஸ்ஸை துவைத்துக் கொள்வது, இன்றைக்கு நீங்க வேலை முடிச்சுட்டு வந்த உடனே, படிப்பு முடிச்சுட்டு வந்த உடனே படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கால் மணி நேரம் மூணு நாள் ட்ரெஸ்ஸை வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு ஒரு பழத்தை படிச்சுட்டு இருக்கிறீங்க, எல்லாமே முடிஞ்சு தானா வெளியே வந்துருது, எடுத்து காயப்படலாம். இப்படி தாய்க்கு உதவியாக பல வேலைகளை நீங்கள் செய்து கொண்டால், அதே போல வார இறுதி நாட்கள் இருக்கின்றன, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, தாய்க்கு தேவையான ஒரு வாரத்துடைய மார்க்கெட்டை பிள்ளைகள் வாங்கி கொடுக்கலாம். இப்படி நிறைய வேலைகளை தாயோடு பகிர்ந்து கொள்ளும்படி தாய் தனது பிள்ளைகளை அதற்கு தகுந்த பால் உருவாக்க வேண்டும். மஷூராசியம் இப்படிதான் இருக்குது. இப்படி செய்வோம் என்று சொன்னா பிள்ளைகளும் கவனிக்கப்படுவார்கள், புறக்கணிக்கப்பட மாட்டார்கள். தாய்க்கும் பெற்றோருக்கும் முறையான மார்க்க கல்வி கற்பதற்குண்டான வாய்ப்பு, அல்லாஹ்வை இபாதத்து செய்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். வீட்டையும் அவங்கதான் கூட்டணும், சுத்தம் பண்ணணும், துணியை துவைக்கணும், சாப்பாடு ஆக்கணும், சமைச்சது அவங்கதான் கழுகணும். இதெல்லாம் ஒரு மார்க்கத்தை பேணக்கூடிய ஒரு குடும்பத்தின் அழகாக இருக்காது. இத்தனையோ பிள்ளைங்க பாருங்க, பெரிய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, தான் சாப்பிட்ட தட்டை அவங்க கழுவ மாட்டேங்கிறாங்க. இதுல என்ன கேவலம் இருக்கிறது? சில நேரத்துல நான் என்ன நினைக்கிறேன்னா, பெற்றோர் மேலேயும் தப்பு இருக்கு, பிள்ளைகள் மேல பாசம் என்ற பெயர்னால அவங்கள வேலை வாங்காம விட்டு விட்டு கடைசியில எப்ப இவர்களுக்கு பிள்ளைகளின் வேலை உதவி தேவைப்படுதோ அப்ப சொன்னா இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் நீ போ அப்படின்னு சொல்லுறாங்க. அப்ப இது போன்ற ஒரு கலந்துரையாடலாலும் மஷூராவினாலும் ஒரு ஆலிமுடைய நல்ல வழிகாட்டுதலாலையும் நீங்க உங்களுடைய ஃபேமிலியுடைய நேரங்களை தரிசீப்பு செய்து கொண்டால் பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுவார்கள், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பதில் ஓரளவு அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, நிறைய விஷயங்களை நம்ம கேட்டோம், உஸ்தாதிடம் இருந்து கேட்டோம், அதுக்கு முன்னாடி நானும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை சொன்னேன், நீங்க புரிஞ்சீங்களோ இல்லையோ அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கட்டும். அடுத்து நம்ம ஃபஹீம் ஜி பேசினாங்க, அப்புறம் சாஜித்து ஆபித் ரெண்டு பேரும் கேட்டது, எனக்கு அப்ப இருந்து குழப்பமா இருக்கு. நம்ம ஆபித் ஜி பேசினாங்க, எல்லாருடைய பேச்சுகள்லையும் பாத்தீங்கன்னா ஒரே கவலையை நீங்க பார்க்கலாம், என்ன இல், அந்த இல் கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய இடங்கள். இப்ப நம்ம தாரு தர்பியாங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இங்க பெண்களுக்கு இதன் மூலமா நிறைய சீர்திருத்தங்கள் நடப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள், அல்ஹம்துலில்லாஹ். அவர்களும் உங்களுக்கு நன்றி கூறினார்கள், உங்களுக்காக துஆ செய்தார்கள். இதில் எந்த விதத்திலெல்லாம் நீங்கள் பங்கு பெற்றீர்களோ, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா இம்மை மறுமையின் நற்கூலியை தரப்போதுமானவர். அல்லாஹுடைய கூலி நிறைவானது. உலகத்தில் யாரும் நம்முடைய நன்மைக்கு கூலி கொடுத்து விட முடியாது. அதனால அல்லாஹுவிடத்திலே கூலி எதிர்பார்ப்போமாக. وَمَا لِأَحَدٍ عِنْدَهُ مِنْ نِعْمَةٍ تُجْزَى إِلَّا ابْتِغَاءَ وَجْهِ رَبِّهِ الْأَعْلَى. எதை செய்தாலும் மிக மிக உயர்ந்தவனான அந்த ரப்புடைய முகத்துக்காகவே நாம் செய்வோமாக. பெயருக்காகவோ புகழுக்காகவோ நமக்கு ஏதாவது பதவி கிடைக்குமோ, நம்மளை ஏதாவது முன்னிலைப்படுத்துவாங்களோ என்பதற்காக வேண்டி எந்த ஒரு நன்மையும் நாம் நன்மையையும் செய்துவிட வேண்டாம். அப்போ நீங்க இங்கு இதற்கு செய்த எல்லா விதமான பொருளாதாரத்துக்கும், சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும், அதற்குண்டான பிரதிபலனை அல்லாஹு தஆலா இம்மையிலும் கொடுப்பான், மறுமையிலும் கொடுப்பான். مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبت السبع سنابل في كل سنبلة مئة حبة والله يضاعف لمن يشاء. நீங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவு செய்கிற தர்மத்திற்கு உதாரணம் ஒரு வித்தை போல. அது ஏழு கதிர்களை உருவாக்கியது. ஒவ்வொரு கதிரிலும் 100 வித்துக்கள். இப்படி 700 அல்லாஹ் நாடியவருக்கு இன்னும் இரட்டிப்பாக தருகிறான். ஆகவே இதோடு நிறுத்திக் கொள்ளாமல் மேலும் மேலும் இதற்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன தேவை, படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்ன தேவை, இந்த இடத்திற்கு என்ன தேவை என்று நீங்களாக விசாரித்து, அது நீங்களாக தெரிந்து கொண்டு ஆர்வத்தோடு இந்த நிறுவனம் இறுதி நாள் வரை நாம் இன்று இருப்போம், அடுத்து நாம் சென்று விடுவோம், நமது அடுத்த தலைமுறை வரும், அவர்களுக்கு பாதுகாத்து இந்த நிறுவனத்தை அமானிதமாக கொடுத்துவிட்டு ஒரு வழிகாட்டுதலோடு அவர்கள் செல்வதற்குண்டான ஒரு சரியான பிளாட்ஃபார்மை அமைத்து கொடுத்து விட்டு நாம் செல்ல வேண்டும். அதற்குரிய பொறுப்பை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அல்லாஹு தஆலா எப்படி இந்த நிறுவனத்திற்குரிய இடத்தை நீங்கள் வாங்குவதற்கு உதவி செய்தானோ, அதை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வதற்கு உதவி செய்தானோ, அது போன்று இதை சீரும் சிறப்பாக இஹ்லாஸோடு சரியான ஒரு வழிகாட்டுதலோடு குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே எந்த விதமான போட்டி இல்லாமல், பொறாமை இல்லாமல், தான் பெரியவன் என்ற ஒரு ஆணவமோ மமதையோ இல்லாமல், முழுக்க முழுக்க அல்லாவுக்காக தன்னை விட பிறருக்கு முன்னுரிமை, தன்னை விட பிறருக்கு முன்னுரிமை, தன்னை விட மற்றவர் சிறந்து செயல்படுகிறார், தன்னை விட மற்றவர் ரொம்ப அழகாக அந்த காரியத்தை செய்கிறார் என்று பிற மக்களின் மீது நல்லெண்ணம் வைத்து எல்லாரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொறுப்பாளர்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கி கொடுத்து, இந்த நிறுவனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து கொடுத்து, இதன் மூலமாக நற்பலன்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரவலாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். குறிப்பாக பெண்கள், அதாவது இந்த நிறுவனத்தில் பயிலக்கூடிய மாணவிகள், ஆசிரியர்கள் மேலே இருக்கிறார்கள், அவர்கள் பல விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன், ஆனால் சொல்ல முடியவில்லை. அவர்களுக்கும் நான் இதைத்தான் சொல்லிக் கொள்கிறேன். எந்த விதத்திலும் போட்டி வந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும். போட்டி வருகிறது என்றால் எந்த போட்டி, ஆரோக்கியமான போட்டி அல்லாஹ் வரவேற்கிறார். வஸ்ஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஸ்ஸாபிகூ இலா ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்துல். நீங்க ஒரு மணி நேரம் பாடம் எடுத்தீங்கன்னா நான் 2 மணி நேரம் பாடம் எடுப்பேன்னு போட்டு வருவேன். என்ன உஸ்தாத், நீங்க தாரு தர்பியாவுக்கு 3 மணி நேரம் வகுப்பு கொடுத்தீங்கன்னு வகுப்பு எடுத்தீங்கன்னு சொன்னா நான் 5 மணி நேரம் வகுப்பு எடுப்பேன்னு போட்டி வரணும். நீங்க காலையிலே 8 மணிக்கு வந்தீங்கன்னா நான் 7 மணிக்கே வந்துருவேன்னு போட்டி வரணும். அது என்ன, நான் தான் வந்து வந்து வகுப்பு எடுக்கிறதா, நான் தான் கரெக்டா வர்றதா, நீ லேட்டா வந்தீல நானும் லேட்டா தான் வருவேன், இது போட்டியா? இது 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 ஆரோக்கியமான போட்டி அல்ல, இது அழிவுக்குள்ள போட்டி. எதை எடுத்தாலும் நான் தான் செய்யணுமா, நான் தான் தினைக்கு வந்து சேர் ரெடி பண்றேன், நான் தான் தினைக்கு வந்து கூட்டுறேன். அல்லாஹ் உனக்கு நன்மையை அதிகம் நாடி இருக்கிறான். அல்லாஹ் உனக்கு நன்மையை அதிகம் நாடி இருக்கிறான். இப்ப எப்படி எல்லாம் போட்டி வருது பாருங்க. ஒரு போர்டில் ஒரு ஆசிரியர் எழுதி போட்டுப்பாங்க, கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க போயிருப்பாங்க. என்ன, எப்ப பார்த்தாலும் நான் பாக்குறேன், அவங்க எழுதி போட்டு வச்சுட்டு போயிடுறாங்க, நான் தான் வந்து அதை அழிக்கணுமா, நான் அழிக்க மாட்டேன், அதனால நான் போர்டில் எழுதவே மாட்டேன், அதை அழிச்சுடா. என்னங்க இது, நான் எழுதவே மாட்டாங்க படிச்சு கொடுக்குற வரைக்கும். அடுத்த நாள் சொன்னோம், உஸ்தாது நீங்க நேற்று வந்து அழிக்காம போயிட்டீங்க, அதனால அந்த மேடம் அடுத்த நாள் போர்டை யூஸ் பண்ணல அப்படின்னு. அவங்க ஏதோ அவசரத்துல போயிருக்கலாம், மறதியிலே போயிருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் ஷைத்தான் நஃப்ஸிலே போடக்கூடிய அனானிய. நான் எதுக்கு செய்யணும், நான் எதுக்கு குனியணும். நீங்கள் குனிஞ்சீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். மன் தவாதஅல லில்லா ரஃபஅஹுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வுக்காக பணிஞ்சீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை உயர்த்துவான்.
பிறருக்கு ஹிதுமத் செய்வது, பணிவிடை செய்வது, மாணவர்களுக்கு பணிவிடை செய்வது, தான் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு பணிவிடை செய்வது, சுத்தமாக வைத்திருப்பது, அவற்றுக்கு பொறுப்பெடுத்து அவற்றை தர்த்தீபு செய்வது. பல மஸ்ஜிதில் பாருங்க, பல மதரசால பாருங்க, கிதாபுலாம் பார்த்தீங்கன்னா ரேக்கில் குப்பை மாதிரி இருக்கும். எடுத்து படிக்கிறதுக்கே ஆசை வராங்க, தொட்டாலே அழுக்கு அவ்வளவு இருக்கும். இது எதனை காட்டுகிறது? அங்கே உள்ளவர்களுக்கு மத்தியிலே போட்டி அலட்சியம், நான் எதுக்கு சுத்தம் பண்ணணும், நான் எதுக்கு சரி பண்ணணும். இப்படியெல்லாம் இல்லாமல் ஒவ்வொருவரும் தன் வீடு என்று தனது தீனை கருதும் போது, தனது கல்வி நிலையத்தை மார்க்கத்தை கருதும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலே பறக்க செய்கிறான். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆசிரியர்களாகவும் பரந்த மனப்பான்மை உள்ளவர்களாகவும் பிறரின் குறைகளுக்கு நல்ல காரணங்களை தேடக்கூடியவர்களாகவும் பிறரின் குறைகளை மன்னித்து மறக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. சொல்லக்கூடிய விஷயங்களிலே கூடுதல் குறைவுகள் இருக்கலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நிறைவானவன். அல்லாஹ் நம் எல்லோருடைய குறைகளையும் நீக்கி அவனுடைய அந்த பரிபூர்ணமான தீனில் இருந்து நல்ல பண்புகளை நமக்கு தந்தருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.